السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا، من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له، ونشهد ان لا اله الا الله وحده لا شریک له، ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله عز وجل في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل ان هدى الله هو الهدى. صدق الله المولانا العظيم. عن صهيب بن الرومي رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: عجبا لامر المؤمن فان امره كله خير، وليس ذلك لاحد الا للمؤمن. ان اصابته سراء فشكر فكان خيرا له، وان اصابته ضراء فصبر فكان خيرا له، او كما قال رسول الله صلى الله عليه وسلم. رواه مسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் இறுதித்தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரே பின்தந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூத் தாபியீன்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய இல்லமா மஸ்ஜித்துக்கு வருகின்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலு எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு அல் குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக நமக்கு கற்பித்திருக்கின்றானோ, கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ, அவற்றையெல்லாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ, அவற்றையெல்லாம் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசீகத் செய்கின்றேன், அல்லாவை அஞ்சு கொள்ளுமாறு வசியத்தும் செய்கின்றேன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய உம்மத் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது இந்த நாட்டில் மாத்திரம்தான் என்பதல்ல, முழு உலகத்தையும் நாம் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்றைய இஸ்லாமிய உம்மத் பல்வேறு சிக்கல்களை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் வேறு விதமான சோதனைகள், எங்கெல்லாம் சிறுபான்மையாக வாழ்கின்றார்களோ அங்கு வேணுமென்றால் சோதனைகளின் கஷ்டங்களின் தோற்றங்கள் மாறலாம், ஆனால் அங்கும் ஒரு விதமான சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இஸ்லாம் நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கிறது. நாம் நினைப்பது போன்ற இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்துக்களை மாத்திரம் காட்டித்தந்த மார்க்கம் அல்லது சில விக்ருகளோடு முடித்துக் கொண்ட மார்க்கம், சில சதக்காக்களோடு முடித்துக் கொண்ட மார்க்கம் இல்லை. இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உண்மையான, நியாயமான, சீரான, சிறப்பான ஒரு வாழ்க்கை திட்டத்தை காட்டி, அது வெறுமனே எழுத்தளவிலே அல்லது அது ஒரு தியரியாக மட்டும் வைத்துவிட்டு போகாமல் அதனை வாழ வைத்து, சுமார் இந்த உலகத்திலே 1300 வருடங்கள் என்று சொல்கிறார்கள் இஸ்லாத்துடைய ஆட்சி இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிறிஸ்துக்கு பின் 610 நபித்துவம் கிடைக்கிறது, நுபுவத் கிடைக்கிறது. நபி அவர்களுடைய முதல் 13 வருட வாழ்க்கை அது சொல்லெண்ணா துயரங்கள், கஷ்டங்கள். கண்ணியமானவர்களே, சில நேரம் இன்று நாம் எமக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை கண்டு நாம் தளர்ந்து விடுகிறோம். எந்தளவென்றால் நாம் இஸ்லாத்துடைய அடிப்படைகளையாவது விட்டு நிம்மதியாக வாழ்ந்து விடலாமா என யோசிக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே இன்று நானும் நீங்களும் சந்திப்பதை விட பல மடங்கு பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும் சந்தித்திருக்கிறார்கள். அந்த 13 வருட வாழ்க்கைக்கு பிறகு நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய வெற்றியுடைய கதவுகளை திறக்கிறான். நபி அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 632 124,000 சஹாபாக்களுடைய கையிலே இந்த தீனுல் இஸ்லாத்துடைய பத்து மக்கா மக்காவுடைய வெற்றியை குடித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அங்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய ஆட்சி சுமார் கிறிஸ்துக்கு பின் 1924 வரை இந்த உலகத்திலே ஆட்சி செய்திருக்கிறது. திருநேரம் கண்ணியமானவர்களே, எமக்கு வரலாறு படிக்க நேரம் இல்லை, அல்லது வரலாறு பேசுவதை கூட நாம் வீணாக நினைக்கிறோம். ஆனால் நாம் வானத்திலிருந்து கீழே விழுந்த சமூகம், அல்லது யாருக்கும் ஒன்றும் செய்யாத கையாலாகாத சமூகம், அல்லது மற்ற யாருடமோ பிச்சை கேட்டு வாழ்ந்த சமூகம் அல்ல. இந்த உலகத்திலே சுமார் 1300 வருடங்கள் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டிய சமூகம். இன்று கூட சில மேற்கத்திய நாடுகளிலே பனிக்காலங்கள் வந்தால் அந்த மலைகளிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் உறைந்துவிடும் பனியால். அந்த சந்தர்ப்பத்திலே சில முன்னறிய நாடுகள் என்ன செய்வார்கள் என்றால், மேலே பறந்து செல்லக்கூடிய இந்த பறவைகள், அதனுடைய உணவுகளை தாங்கி நிற்கக்கூடிய மரங்கள் அந்த ஐசால் கட்டியானால் என்ன செய்வது? அதற்காக வேண்டி சில இடங்களிலே அந்த பறவைகளுக்குரிய தானியங்களை அந்த மலை உச்சிகளிலே தூவி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்று அதனை சிலர் பெருமையாக பேசுவார்கள். இதனை உலகத்துக்கு முதலாவது அறிமுகம் செய்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த உலகத்திலே இஸ்லாத்துடைய ஆட்சி இருந்த போதோ யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யப்படவில்லை. அந்த ஒன்று மாத்திரம் யாரும் வரலாற்றிலே தேடி காண முடியாது, முஸ்லீம்களுடைய ஆட்சியின் நேரம் யாருக்காவது அநியாயம் நடந்திருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே ஆங்காங்கே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சில சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு அவர்கள் பின்னடைவுகளை சந்தித்தாலும், ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்று போல தலை குனிந்து சிரமப்பட்டு ஒதுங்கி ஒடுங்கி நடுங்கி ஒரு சமூகமாக அவர்கள் வாழவில்லை. ஆங்காங்கே வீழ்ச்சிகள் ஏற்பட்டது என்றாலும் மீண்டும் அவர்கள் கண்ணியமாக வாழ்ந்தனர். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, கடந்த ஒரு 100 வருடமாக 1924 ஆரம்பிக்கப்பட்டு 24 கிலாபா உஸ்மானியாவுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து கடந்த ஒரு 100 வருடமாக இந்த இஸ்லாமிய உம்மத் சொல்ல முடியாத துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நிலையிலே இன்று நாமும் இலங்கையிலே எமது நாட்டிலே நியாயமான பிரச்சனைகளை முன்னோக்குகிறோம். அனைவருக்கும் தெரிந்த விடயம், யாரும் இதை பேசாமலோ அல்லது மூடி மறைத்து விட்டு மேலால் பூசி விட்டு போக முடியாது. பலவிதமான சிக்கல்களை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே சுமார் 83 காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டு யுத்த முடிவு வரை 28 வருடங்கள் இந்த நாடு யுத்தத்தியால் கருகி இருக்கிறது, எரிந்திருக்கிறது, கோடி கோடி கணக்கான பொருளாதாரத்தை இழந்திருக்கிறது, பல்லாயிரக்கான உயிர்களை இழந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பலவிதமான முரண்பாடுகளை கண்டிருக்கிறது. கண்டுவிட்டு இந்த யுத்த முடிவுக்கு வந்த போது அனைவரும் நினைத்தார்கள், மீண்டும் இலங்கை ஒரு முன்னேறிய நாடாக, ஒரு முன்னேற்றம் கண்ட நாடாக மாறப்போகிறது, ஒரு விடிவு காலம் இருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த யுத்தம் முடிந்து இந்த காலப்பகுதியை பார்க்கின்ற போது அப்படி ஒரு நிகழ்வு கேள்விக்குறிக்குள்ளாகவே இருக்கிறது. 83 யுத்தம் ஆரம்பிக்கப்படும் முன், அது 83 ஆரம்பிக்கப்பட்டதல்ல, அதற்கு முன்னிருந்து பல வருடங்களாக நீர் பூத்த நெருப்பாக இரு சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கப்பட்ட அந்த பிரச்சனை தான் பிறகு ஒரு பெரிய யுத்தமாக வெடித்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இன்று பார்க்கின்றோம் 2013 அழுக்கமை என்ற ஒரு பிரச்சனை. அதிலே பல பள்ளிகளை இழந்தோம், பல சொத்துக்களை இழந்தோம், உயிரையும் இழந்தோம். அதன் பின்னால் மீண்டும் அது கொஞ்சம் அமைதியாக மாறியது. எமது சமூகத்திடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வரும்போது எல்லோரும் உணர்வு பூர்வமாக எழுந்து வருகிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனை அடங்கியதும் ஏதோ அனைத்தும் முடிந்து விட்டதாக நினைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 2013 பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு அமைதி தெரிந்தது. ஆனால் நாம் அனைவரும் ஏமாந்து விட்டோம், இது நிரந்தரமானது இல்லை. கண்ணியமானவர்கள், இப்பொழுது பிரச்சனை முடிந்திருக்கிறது. ஆனால் நாம் அதனை பூர்த்தியான அமைதியாக நினைத்துக் கொண்டு எமது வேலைகளில் நாம் ஈடுபட்டு விட்டால் எம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமே தவிர நிஜம் அதுவாக. அழுக்கமைக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனை இந்தொட்டையில் ஏற்படுகிறது, அதற்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனை இந்த திகனையிலே ஏற்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துடைய பிரதிநிதிகள். அது சிறியவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், சாதாரண கூலி தொழில் செய்பவராக இருக்கட்டும், அனைவரும் இணைந்து இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை உணர்வு பூர்வமாக இல்ல, அறிவு பூர்வமாக, இப்பொழுது பிரச்சனைக்கு தீர்வாக அல்ல, நீண்ட தூர நோக்கோடு நாம் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறோம். இந்த இலங்கையிலே சுமார் 1000 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் 1000 வருடங்கள் இங்கே வாழ இருக்கிறார்கள். அவர்களுக்கான சரியான ஒரு தீர்வாக நாம் இந்த இலங்கையிலே எமது முயற்சிகள் இருக்க வேண்டும். ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே, எமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அநியாயங்களும் சூழ்ச்சிகளும் எதற்காக? நாம் நாடு கேட்டு விட்டோமா? அல்லது பதவிகளிலே பெரும்பெரும் இடங்களை கேட்டு விட்டோமா? அல்லது ஏதாவது இதற்கு இல்லை. எம்மை அவர்கள் வஞ்சிப்பதெல்லாம், எம்மை அவர்கள் எம்மை தாக்குவதெல்லாம் ஒரே ஒரு காரணம், அது எம்மிடத்திலே ஒரு உயர்ந்த ஞாபகத்தான அல்லாஹுடைய தீன் இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த பிரச்சனை வரும்போது கண்ணியமானவர்களே, முதலாவது ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எமது எதிரிகள் எம்மை பிரித்ததெல்லாம் டிவைட் அண்ட் ரூல், ஃபர்ரிக் வஸத்தின், பிரித்தாலும் கொள்கையை கொண்டுதான் எம்மை அவர்கள் காலம் எந்த காலத்திலெல்லாம் எம்மை அவர்கள் தாக்கினார்களோ மிகைத்தார்களோ அவர்கள் பாதித்தது அதுதான். 2013 பிரச்சனை வந்த போது சொன்னார்கள், ஹலாலை ஆரம்பித்ததனால் தான் கிடைச்சிடி. இப்பொழுது சொல்கிறார்கள், முஸ்லீம்கள் அவர்களுடைய அந்த சில மார்க்க விடயங்களை செய்வதனால் தான் பிரச்சினை. அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்களே, நாம் அப்படி விட்டு விட்டு சென்றால் முடிவு என்னவாகும்? அல்லாஹ் சொல்றான், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களது தொப்பியோ, உங்களது தாடியோ, உங்களது பர்தாவோ, உங்களது ஹலாலோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? வலன் தர்வா ஆண்கள் யகூது வலன் நசாரா ஹத்தா சத்தபியம் இல்லத்தகும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை அணுவணுவாக, அவர்கள் சொல்லுகின்ற அவர்களது விடயங்களை எல்லாம் அணுவணுவாக பின்பற்றாத வரை அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நேர்வழி இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தீன் இருக்கிறதே, இதுதான் உண்மையான நேர்வழி. அதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்கிறான், இவ்வளவு தெளிவான, இவ்வளவு நிம்மதியான, இவ்வளவு கண்ணியமான, உயர்வான தீனுடைய விடயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், நபியுடைய வாழ்க்கைகள் வந்த பிறகும் அவற்றை யாருக்காகவோ நீங்கள் பயந்து பயந்து விட்டு விட்டீர்கள் என்றால் இறுதி நிலைமை உங்களுக்கு என்ன தெரியுமா? மாலக மின் வலியின் வலா நசீர், உங்களை பொறுப்படுத்தக்கூடிய அல்லாவோ அல்லது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, முதலில் நாம் ஒன்றை விளங்க வேண்டும், எமக்கு ஏற்படக்கூடிய சோதனை யார் யாரோ சொல்லலாம், அதனால் ஏற்படுகிறது, இதனால் ஏற்படுகிறது. இறுதியில் கண்ணியமானவர்களே, இந்த எம்மிடத்தில் எரிக்கக்கூடிய சில காரணங்களால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தால், 1915 முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கலவரம் ஏற்பட்டது, அந்த நேரம் இது என்ன இருந்தது? 1956 ஏற்பட்டது, அந்த நேரம் என்ன இருந்தது? 1958 ஏற்பட்டது, அந்த நேரம் என்ன இருந்தது? எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதற்காக நான் சொல்லவில்லை, காலத்துக்கு ஏற்ற முறையிலே விட்டுக்கழுப்புகளோடு புரிந்துணர்வுகளோடு நாம் வாழக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீனை நாமளே கதைத்து பேசி நாமளே அதனை அளிக்கின்ற நிலைமைக்கு நாம் மாறிவிட்டால் கண்ணியமானவர்களே, அது எமக்கு ஏற்படக்கூடிய ஈருலக நஷ்டமாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையை சந்தித்திருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 7 வருடங்களுக்கு பிறகு நபி அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அபு தாலிபுடைய அந்த பள்ளத்தாக்கிலே அபி தாலிபிலே இவர்கள் முற்றுகையிட்டு வைத்தார்கள். 3 வருடங்கள் முற்றுகை. அவருடன் கொடுக்கக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, அவருடன் பேசக்கூடாது. கண்ணியமானவர்களே, இன்று சிலர் உள்ளத்தால் உடைந்து போயிருக்கிறோம். இந்த பிரச்சனையிலே ஆரம்பத்திலே சொன்னார்கள், மற்றவர்கள் நல்ல மக்கள், ஒரு 5 வீதமானவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள், மற்றவர்கள் நல்ல மக்கள். அதை சிலர் மாறி கழித்தார்கள், இல்லை, நாங்கள் 95 வீதமானவர்கள் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள். ஒன்றை மட்டும் உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம், எமது தவறால் என்னை எதிர்க்கிறார்களா? நிச்சயமாக நாம் தவறை திருத்திக் கொள்வோம். நிச்சயமாக நாம் திருத்த வேண்டிய பல தவறுகள் இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸுடைய வரையறைக்குள் நின்று. ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தீனை நபியுடைய வாழ்வை நாம் பின்பற்றுகிறோம் என்பதற்காக என்னை எதிர்க்கிறார்களா? நிச்சயமாக நாம் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது என்ன பிரச்சனை? இதை விடவும் பிரச்சனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஈமானா சஹாபாக்களிடமும் இந்த பிரச்சனை வந்தது. சொன்னார்கள், இந்த பாருங்க, எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்துட்டான், இனி உங்களுக்கு வழியே கிடையாது, பக்ஷவும் பயந்து கொள்ளுங்க, சும்மா துடிக்கவானாம், நீங்க இருக்கிற மாதிரி இல்ல. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஈமானா, உறுதியான ஈமானோட இருந்தாங்க. அவங்க இதை சொல்லக்குள்ள அல்லாஹ் சொல்றான், குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸாதஹும் ஈமானா, அப்படி சொன்ன போது அவங்களோட ஈமான் தான் அவர்களுக்கு உறுதியாகிச்சு. வகாலு ஹஸ்புனா அல்லாஹு வ நிஅமல் வகீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவர். எனவே கண்ணியத்துக்குரிய நேரானவர்களே, முதலாவது நாம் விளங்க வேண்டியது, எமக்கு ஏற்படக்கூடிய சோதனை எம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த தீனுக்காக ஏற்படக்கூடிய சோதனை. அந்த சோதனையிலே அல்லாஹ் சொல்கிறான், விஷயம் நாம் உங்களை சோதிப்போம், பயத்தால், சில நேரம் பொருட்சேதத்தால், சில நேரம் உயிர் சேதத்தால் நாம் உங்களை சோதிப்போம், நீங்கள் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். எமக்கு ஏற்படக்கூடிய சோதனை எமது தீனுக்காக ஏற்படக்கூடியது. இது சோதனையா வேதனையா, இதனை கண்டுபிடிப்பதற்கும் வழி இருக்கிறது. ஒன்று இருக்கிறது சோதனை, அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். அது சோதனையாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய முடிவு நன்மாராயம் தான், வெற்றி தான். ஆனால் கண்ணியமானவர்களே, சில நேரம் நாம் தீனிலே விடுகின்ற ஓட்டை, நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களால் அது வருவதாக இருந்தால் அது வேதனை. அதே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்களை நாளை நரகத்திலே வேதனை செய்கின்ற அந்த பெரிய வேதனைக்கு முன்னால் இந்த உலகத்திலே அவர்கள் செய்த தவறுக்காக, அவர்கள் விட்ட பாவத்துக்காக நாம் அவர்களை சோதிப்போம். காரணம், லஅல்லஹும் யர்ஜூன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வேலை நிலைமைகள், அவனுடைய விடயங்கள் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கு நலவாகவே இருக்கின்றன. வேறு ஒருவருக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்க முடியாது. ஒரு மோமினுக்கு ஒரு நலவு கிடைத்து விட்டதா, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அந்த நன்றி செலுத்துவதன் ஊடாக அவனுக்கு அது ஹைராக அமைந்து விடுகிறது. இரண்டாவது சொன்னார்கள், ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது, அந்த கஷ்டத்திலே அவன் பொறுமையாக இருக்கின்றான், அதுவும் அவனுக்கு ஹைராக நிலவாக ஆகின்றது. எனவே கண்ணியமானவர்களே, எமக்கு ஏற்படக்கூடிய சோதனை எமது தீனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை. இது சோதனையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நன்மாராயம் வெற்றி இருக்கிறது. இது வேதனையாக இருந்தால் எம்மை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எம்மிடம் இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் தான் கையில் உள்ளத்தை கையை உள்ளத்தில் வைத்து கேட்க வேண்டும், எனக்கும் அல்லாஹ்விடக்கும் இடையே உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது. இரண்டாவது விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சோதனையை சந்தித்திருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, சுபஹானல்லாஹ். நபியுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது கண்ணியமானவர்களே, ஒரே நேரம் காணாத ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கும் முதல் அவங்கள மகள் ருக்கையாவும் உம்மு குல்சூம் அபு லஹபுடைய உத்துபா உத்தைபா அந்த ரெண்டு மகன் தான் முடிச்சிருந்தாங்க திருமணம். சும்மா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மகன் நபியுடைய மகளை திருமணம் முடிக்கிறதா இருந்தா எவ்வளவு பெரிய நட்பு இருந்திருக்கணும். ஆனா எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய இந்த ஹிதுமத்தை ஆரம்பிக்கிறாங்களோ, தாவத்தை ஆரம்பிக்கிறாங்களோ, இப்ப முதலாவது அபு லஹப் கூப்பிட்டு ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொன்னது என்ன தெரியுமா? முகம்மதுடைய ரெண்டு பிள்ளைகளையும் விடாத வரையில, தலாக் சொல்லி விட்டுட்டு வராத வரையில, இந்த மூஞ்சில கூட நீங்க முடிக்க கூடாது. அதுல அந்த உத்பா என்ன செய்யறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தன்னுடைய மகளை தலாக் விட்டது மட்டும் இல்லாம நபியுடைய சேட்டை பிடிச்சு விரிச்சு எடுத்து நபிக்கு ஏற்றிட்டு போறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சிரமப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை உஹதுடைய யுத்தத்துல நபியுடைய ரத்தம் சிந்தது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கித்தான் நபிய வந்து இந்த தீன பாதுகாத்தாங்க. ஆனா எப்ப சிரமங்கள் வந்த போது நபி அவங்க பொறுமையாக இருந்தாங்க, அல்லாஹ்வோட சஹாபாக்களை இணைச்சு கொண்டிருந்தாங்க, நிச்சயமாக அந்த வெற்றியை கண்ணால கண்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மோமினுடைய தன்மை பிரச்சனைகள் வரும்போது கண்டு பயந்து ஈமானையும் இஸ்லாத்தையும் குறை சொல்லி பின்களவால் ஓடுவது ஒரு மோமினாக இருக்க முடியாது, ஒரு நாளும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாவுடைய ரஹ்மத்தில இருந்து நிராசை அடைகிறதாக இருந்தா, கண்ணியமானவர்களே, அது அல்லாவை நிராகரிக்கின்ற கூட்டம். எனவே நிச்சயமாக எவ்வளவுதான் நிலைமை மோசமானாலும் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற எதிர்பார்ப்போடு ஒரு முஃமின் வாழவன். ரஹ்மத்தில்லா, ஏன் தெரியுமா, இஸ்லாத்திலே தற்கொலை ஹராம். ஏன் ஹராம், அதுக்கு பல விளக்கங்கள். உலமாக்கள் முக்கியமாக ரெண்டே சொல்கின்றார்கள். ஒன்று, அவர் தற்கொலை செய்து கொள்ள அவரிடம் இருக்கக்கூடிய இந்த உயிரும் உடம்பும் அவருக்கு சொந்தமானவர். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் அவன் தற்கொலை செய்கிறான். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனையை நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதோ அது எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இந்த பிரச்சனையை கண்டு ஒரு மனிதன் தற்கொலை செய்து விட்டால் அவன் இந்த உலகத்தை மட்டும்தான் ஏற்றிருக்கிறான், ஆகரத்தை நம்பவில்லை, அவன் காதிராக மரணிக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நிராசை அடையக்கூடாது. அதே நேரம் நாம் வெறுமனே எமது தீன் இபாதத்துக்களை மட்டும் சொல்லி தந்ததல்ல. ஆரம்பத்திலே நான் சொன்னது போன்றோ எமது இளைய சமூகம், எமது அடுத்த பரம்பரை எப்படி இந்த நாட்டிலே கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் திட்டமிட வேண்டும். ஒன்றை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை அமைத்து செல்லவில்லை. இன்று நாம் பார்க்கிறோம் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறோம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் எந்த கட்டத்திலும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட விடவில்லை. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை எழுதும் போது, கடிதத்திலே அந்த உடன்படிக்கையிலே எழுதும் போது அந்த பெயரை எழுதுகிறார்கள், பின் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து என்ற அந்த கடிதத்தை எழுதும் போது காபிர்கள் சொல்கிறார்கள், உங்களை முஹம்மதை நபியாக ஏற்றிருந்தால் பிரச்சனையே இல்லையே, உடனடியாக ரசூலுல்லாஹ் என்பதை வெட்ட வேண்டும். சஹாபாக்கள் குழம்பி விட்டார்கள். அதுல தலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ் என்பதை நான் ஏற்றிருக்கிறேன், என்னால் அதனை வெட்டிவிட முடியாது, அழிக்க முடியாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்தை காட்டுங்கள், நான் அழிக்கிறேன். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே நபி அவர்கள் யாருக்கும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட விடம் கொடுக்கவில்லை. அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை முற்றுமுழுதாக இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அநியாயமானது. பல உடன்படிக்கைகள், மிகவும் அநியாயமான உடன்படிக்கைகளை அவர்கள் எழுதும் போதோ சஹாபாக்கள் குழம்புகிறார்கள், யார சூழல்லாம், நாம் உண்மையான தீனில் இல்லையா, சுமார் 1400 பேரோடு வந்திருக்கிறோம், நாம் ஹக்கிலே இல்லையா, நாம் பாத்திரா இருக்கிறோம், ஏன் நாம் யுத்தம் செய்யக்கூடாது, நாம் ஏன் இப்படியான உடன்படிக்கைக்கு கை சாத்திட வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இதுக்கு பின்னால் ஒரு வெற்றியை தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமாக எமது வாலிபர்கள், எமது சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். எமது உணர்வுகளுக்கு நாம் செயற்படுவதல்ல, நாம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்கலாம், அல்லது எங்கெங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்கின்றதோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சில நேரங்களிலே அது எமக்கு பலவீனம் போன்று தெரியலாம். கண்ணியமானவர்களே, அது பலவீனம் அல்ல, அது கோழைத்தனம் அல்ல. எப்பொழுதும் ஒரு தலைமைத்துவத்தோடு சேர்ந்து நாம் ஒரு முடிவெடுக்கின்றோமோ நிச்சயமாக அது கோழைத்தனம் போன்று தெரிந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் இருக்கிறது. எப்பொழுதோ எமது மனம் போன போக்குக்கு நாம் செய்கின்றோமோ அது வீரமாக தெரிந்தாலும் அதற்கு கொடுக்க வேண்டிய விலைகள் மிக அதிகமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த நிலைமையிலே பிரச்சனை முடிந்து விட்டது. இப்பொழுது இல்லை, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய இஸ்லாமிய சமூகத்துடைய பொருளாதாரம் டார்கெட் பண்ணப்பட்டுத்தான் முதல் கட்டமாக அளிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எமது வாலிபர்களை இன்றோடு நாம் இந்த பிரச்சனையை வெறுமனே 2 வருட பிரச்சனையாக உற்று நோக்க கூடாது. நாம் ஒரு நீண்ட காலத்துக்கு இதனை பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனைகளுடைய அடிப்படை என்ன தெரியுமா? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தப்பான அபிப்பிராயங்களை மாற்று மத சகோதரருடைய உள்ளங்களிலே, அடிமட்டங்களிலே இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலும் தூவிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சகவாழ்வு என்பது மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அது ஒரு நடிப்பல்ல. ஏதோ நாம் வந்தோம், பிரச்சனை வந்தது, 4 பேர் சேர்ந்தோம், ஒரு கூட்டத்தை நடத்தினோம், ஒரு போட்டோவை எடுத்தோம், அனுப்பிவிட்டோம், இப்பொழுது நாம் வெற்றி கண்டோம். இல்லை, சகவாழ்வு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. நபி அவர்கள் காலத்திலே ஒரு யகூதியுடைய மகனுக்கு சுகம் இல்லை, மரண தருவாயில் இருக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த வீட்டுக்கு மரணம் விசாரிக்க செல்கிறார்கள், அந்த சுகம் விசாரிக்க செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த வாலிபர், அந்த சின்னவர், அந்த வாலிபர் இறுதி தருவாயில் இருக்கிறார்கள். அவருடைய தந்தை பக்கத்திலே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை பார்த்து சொல்கிறார்கள், சக்கரத்தாருடைய நேரம், இறுதி நேரம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக் கொள்ளுங்கள், வெற்றி அடைங்கள். இதை கண்டதும் அந்த வாப்பா, அந்த யஹூதி மகனை பார்த்து சொல்கிறார், அபல் காசிம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைக்கு வழிபடுவாயாக. நான் எதை கேட்கிறேன் என்றால், கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய வாழ்க்கை அடிமட்டத்தில் உள்ளவர்களோடு எப்படி இருந்திருக்கிறது? வெறுமனே மேல்மட்டத்தில் உள்ள 4 பேர் கூடி கலைச்சி பிரியல்ல, ஒவ்வொருவரோடும் நபி அவர்களுடைய சரியான வாழ்க்கை இருந்துச்சு, சகவாழ்வு. எனவே இந்த சமூகத்துக்கு, எமது எதிர்கால பரம்பரைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்தில் ஒன்றுதான் எம்மை பற்றிய உண்மையான தகவல்களை மாற்று முஸ்லிம்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அது வந்து யாரோ ஒருவர் செய்துவிட்டு முழு சமூகமும் அதில் வெற்றியை காண முடியாது. ஒவ்வொருவரும் உள்ளத்தில் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பொறுமையோடு செயற்பட வேண்டும். நாம் திட்டமிட்டு செயற்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தனது தன்னை சூழ உள்ளவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய உண்மையை சொல்லலாம். அவர்களுக்கு யாரோ ஏதோ ஒரு முறையிலே தவறான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். நாம் உண்மையை எடுத்துச் சொல்வோம். நான் சொல்லவில்லை உண்மையை சொன்னதோடு பிரச்சனை முடிந்துவிடும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். ஆனால் என் மீது உள்ள கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்போடு இருக்கிறோம். தமிழிசத் அல்லாஹு ஜல்லாலு என் அனைவரது பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களை புரிந்து கொள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. உனக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து அதே நிலைமையில் நாம் மிக்க தோசிக் செய்வாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.